தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 8.
சூரியனிலும் பெரிய எண்ணில்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் விளங்குகின்றன. இவை முதலானவைகள் பூத அண்டங்களை சேர்ந்தவை. பூதத்துக்கு மேலான தத்துவங்களால் ஆக்கப்பட்டவைகள் இவைகளிலும் மிக அதிகமானவை. இவைகள் எல்லாம் சேர்ந்தால் எவ்வளவு பெரியவைகளாகும்? ஆயினும் இவையெல்லாம் ஒருங்கு சேர்ந்தும் சிவபெருமானுக்கு முன்னே அணுவளவாகவும் நிற்க மாட்டா. மின்மினியின் ஒளி
இந்த மொத்த அண்டம் எல்லா தத்துவங்களிலும் இருக்கக்கூடிய அண்டங்களையும் கூட்டி பார்த்தாலும் இறைவனுக்கு இறைவனுடைய பெருமைக்கு முன்னாலே பெருமை என்பது புகழ் என்று எடுக்கப்படாது. அவனுடைய பெரிதாம் தன்மை என்று எடுக்கப்படும். அந்த பெருமைக்கு முன்னாலே இது ஒரு தூசுக்கு சமமாகத்தான் இவையெல்லாம் நிற்கும் என்றார்.
மின்மினியின் ஒளி சூரிய பிரகாசத்திற்கு முன்னே சூரியமாவது போல அளவிடப்படாத உலகங்கள் எல்லாம் சூனியம் என்று சொல்ல தகுனவாக அவர் பெரியராயுள்ளார். சூனியம் எப்பொருளில் சிறிய பொருள் இல்லையோ அப்பொருள் சூனியம் எனப்படும்.
இன்னொரு விஷயம் பெரியாருடைய அந்த அறிவாளத்திற்கான சான்றுகளிலே இதுவும் உண்டு. சூனியம் என்ற சொல்லுக்கு நாங்கள் பொருள் கொள்கிற முறைமை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய தர்க்க முறைப்படி படிக்கிற பொழுது இன்மை என்று ஒரு சொல் இருக்கிறது. இன்மை இன்மை என்றால் ஒன்று இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்மை இன்மை என்பதை ஒரு உண்மைக்கான ஒரு பிரமாணமாக எடுப்பார்கள். இது நான் முன்பு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்மை இப்ப இந்த இடத்தை ஒரு மேசையை காட்டி இந்த இடத்துல செம்பு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இல்லை எப்படி ஒரு உண்மையை காட்டும் என்றால் இந்த இடத்துல செம்பு இல்லை என்று சொன்னால் அதுல இருந்து எனக்கு என்ன தெரிகிறது? செம்பென்ற ஒன்று எங்கோ இருக்கிறது என்று தெரிகிறது. இன்மை ஒரு உண்மைக்கு பிரமாணம். நான் முன்பும் பல தரம் இதை சொல்லியிருக்கிறேன். அதனால்தான் கடவுள் இல்லை என்று சொல்ல தொடங்க சமயவாதிகள் சிரித்துக் கொண்டு பேசாமல் இருந்து விட்டார். ஏனென்றால் நீ இல்லை என்று சொல்கிறாய் என்றால் இல்லாத பொருளை இல்லை என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. இல்லை என்ற ஒரு பொருளை இல்லை என்று ஏன் சொல்லுவான்? இல்லை என்பது இல்லைதானே. நீ கஷ்டப்பட்டு இல்லை என்று சொல்கிறாய் என்றால் அது எங்கோ இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு சமயவாதிகள் சிரித்துக் கொண்டு இருந்தார்கள். தமிழ்நாட்டிலே சிரித்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் அந்த காலத்திலே அவர்களுடைய எழுச்சிக்கு பயந்து நின்றார்கள். இப்ப இப்ப உற்சாகம் ஆகிவிட்டார்கள் சமயவாதிகள். அது இந்த செய்திகளிலே பார்க்க தெரிகிறது. அப்போ இன்மை என்பது ஒரு பிரமாணம். இன்மை என்பது ஒரு ஒரு பொருள் இல்லை என்பதற்கு இதுல பாருங்கள், நம்முடைய தமிழ் போகிற நுட்பத்தை பாருங்கள். இன்மை என்பதற்குள்ளே கூட சின்ன பகுதி பிரிவுகள் இருக்கலாம். எப்படி சொல்வது? அதாவது அது எனக்கு உடனே அதுக்கான உவமை பெறுகிறது இல்லை. ஒன்று ஒருவன் எழுதவில்லை. ஒரு பரீட்சையில் சும்மா ஒரு மேலோட்டமாக சொல்றேன், அது பொருத்தம் எவ்வளவோ தெரியவில்லை. ஒருத்தன் பரீட்சையிலே எழுதுகிறான். அவன் எல்லா கேள்வியும் அவனுக்கு பிழை. எல்லா கல்வியும் அவனுக்கு பிழை. ஆனாலும் ஆசிரியர் அவனுக்கு ஒரு 2 மார்க்ஸ் போட்டு வட்டம் போட்டுக்கிறார். 2 மார்க்ஸ் போடுகிறார். அதன் எல்லா கல்வியும் பிழைக்கு 2 மார்க்ஸ் போட்டிருக்கிறார் என்றால் அவன் கணிதம் வந்து வைத்துக் கொள்வோம், எல்லா கடையும் பிழையாக எழுதியிருக்கான். ஆனால் இந்த எழுதுகிற பொழுது 2, 3, 4 ஏதோ நம்பர்கள் போட்டிருப்பான் இல்லவா, அந்த நம்பர் செட் இல்லவா. அதாவது அவனுடைய கணக்கு பிழை, கூட்டல் பிழை, முடிவு பிழை, எல்லாம் பிழை. அதுல அவங்க அந்த பேப்பர்ல எழுதியிருக்கிற 2, 3 என்று ஏதாவது நம்பர் போட்டிருப்பானே, அந்த நம்பர் சரியாகத்தானே இருந்திருக்கும். கணக்குக்கு தெரிய எல்லாவற்றையும் 2 எழுதினது 2 தானே. கருணையோடு அதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டுக்கிட்டு 2 மார்க்ஸ் சைபர் போடுவது இல்லை, 2 மார்க்ஸ் போடுவது. அப்படி அந்த மிக குறைவான இடத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன தன்மை, அதனுடைய தன்மை இருந்தால் அது இன்மை என்று சொல்லுவோம். இன்மைக்குள்ளே சிறு பிரிவு உண்டு. அதற்கு மேலே சொல்ல வேணுமானால் சூனியம் என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் இங்கு பல பேரை சொல்லக்கூடிய அது ஒரு அறிவு சூனியம் என்பார். சூனியம் என்றால் ஒரு கொஞ்சம் கூட அதுக்குள்ளே அந்த விஷயம் இல்லை என்று அர்த்தம். இன்மை என்றால் அதுக்குள்ளே ஒரு சிறு பகுதி எங்கோ இருக்கிறது என்று அர்த்தம். சூனியம் என்றால் அவருக்கு அதோடு ஒரு தொடர்பும் இல்லை, சம்பந்தம் இல்லை என்று அர்த்தம். இங்கே அந்த சூனியத்துக்கும் இன்மைக்குமான வித்தியாசத்தை சொல்லுகிறார். அவர்களுடைய அந்த அறிவாளத்தை நாம் பெற்றுக் கொள்கிற விஷயங்களை இதுக்கு முதல் படித்தது, அண்டங்களை பற்றி படிக்கிற பொழுது ஒரு புது செய்தி படித்தோம். பிரபுவன அண்டங்கள் இருக்கின்றன, நாங்கள் சொல்கிற அண்டங்கள் எல்லாம் பூத அண்டங்கள் என்ற ஒரு செய்தி படித்திருக்கிறோம். பாருங்க, படிப்படியாக நம்முடைய அறிவு நிலை உயர்த்தப்படுகிறது. இதுல இரண்டாவது, சூனியம் வேறு இன்மை வேறு என்பதை சொல்லுகிறார். அதைத்தான் அவர் பிரித்து காட்டுகிறார். இதையெல்லாம் பெரும்பாலும் படிக்காமலே போய்விடுவார்கள். மேற்கோள் பெற்ற பகுதியில் கீழே கீழே போட்டிருப்பார், அதை படிக்காமலே போய்விடுவார்கள். அதை படித்து நாம் தெரிந்து கொள்வோம். படி,
மின்மினியின் ஒளி சூரிய பிரகாசத்திற்கு முன்னே சூரியமாவது போல அளவிடப்படாத உலகங்கள் எல்லாம் சூரியம் என்று சொல்ல தகுவனவாக அவர் பெரியராய் உள்ளார். சூனியம் எப்பொருளில் சிறிய பொருள் இல்லையோ அப்பொருள் சூனியம் எனப்படும். சூனியமாவது இன்மைக்கு நேரே மேற்பட்டாலோ,
எப்பொருளும் சிறிய பொருள் இல்லையோ அது சூனியம் எனப்படும்.
சூனியமாவது இன்மைக்கு நேரே மேற்பட்ட அளவு,
மேற்பட்ட அளவு இன்மை என்று சொல்வதை விட அதை விட கூடுதலான இன்மை, அதைத்தான் சூனியம் என்று சொல்கிறோம். அப்போ இப்ப நான் சொல்றது இதுதான் பாருங்க. இதுகளெல்லாம் படித்தோமானால் இனி நாங்கள் எழுதுகிற பொழுது பேசுகிற பொழுதெல்லாம் நம்முடைய செய்திகள் தரம்பெற போகிறது. இனி நீங்கள் தெரியாமல் ஒரு ஒரு இடத்திலே சூனியம் என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டீர்கள். இன்மை என்ற சொல்லைக்கு மேலேதான் சூனியம் இருக்கிறது, அந்த சொல்லை எங்கே பயன்படுத்தப்படும் என்று தெரிந்துதான் இனி பயன்படுத்த போவீர்கள். இது நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக சூனியம் என்று சொல்வோம். இப்போ இந்த நூல்களை படிக்க 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 நம்முடைய புத்தி படிப்படியாக உயர்த்தப்படுகிறது. சொற்கள் நாம் பாவித்த சொற்கள், இன்மை பாவித்திருக்கிறோம், சூனியம் பாவித்திருக்கிறோம், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது, இப்பொழுது தெரிந்து கொள்வோம். அதை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார்.
அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றோரு கோடியின் மேற்பட விரிந்தன இந்நுழை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோன் என்று மாணிக்க வாசக சுவாமிகள் பாடி அருளினார். நமது மனமானது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய பூதங்களால் ஆய பொருள்களை மாத்திரம் அறியத்தக்கது. சிவபெருமான் 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஆதலால் அவர் அறிதற்கரியர். அவர்
நுண்மையினால்
நமது மனமானது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய பூதங்களால் ஆய பொருள்களை மாத்திரம் அறியத்தக்கது. சிவபெருமான் 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஆதலால் அவர் அறிதற்கு அரியர். அவர் நுண்மையினால் ஒப்பில்லாதவர் என்பதை நூலுணர் உணரா நுண்ணியோன் எனவும், அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் எனவும், அவனருளே கண்ணாக காணி நல்லால் எனவும் வரும் திருவாக்குகளாலும் அறிக.
படிங்க.
நமது மனமானது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய பூதங்களால் ஆய பொருள்களை மாத்திரம் அறியத்தக்கது.
இது ஒரு உண்மை, இது நாங்கள் தெரிந்து கொள்கிற இன்னொரு உண்மை. நம்முடைய உடம்பு அமைக்கப்பட்ட அந்த செட்டப் பஞ்சபூதங்களால் ஆகி இருக்கிறது. நம்முடைய உடம்பு அமைப்பு எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆகவில்லை. ஒன்று தூள பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கும், அல்லது சூக்ம பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கும். மனம் போன்றவை எல்லாம் சூக்ம பஞ்சபூதங்களால் ஆனவை. எங்கோ அந்த பஞ்சபூத கலப்பு இல்லாமல் நம்முடைய உடல் சார்ந்த விடயங்கள் இல்லை. அப்போ நம்முடைய உடம்புக்கு எப்படி எது முடியும் என்றால், பஞ்சபூதங்களாலான விஷயங்களை மட்டும்தான் இந்த உடம்பாலே அல்லது இந்த கருவிகளாலே தரிசிக்க முடியும். இதை நாம் தெரிந்து கொள்வோம். பஞ்சபூதங்கள் எங்கே நிற்கின்றன்றால் தத்துவங்களிலே கடைசியிலே வந்து நிற்க, கடைசி பிள்ளைகள், கடைசி 5 பிள்ளைகள், 36 பிள்ளைகள் வகுப்பிலே கடைசியாக வருகிற 5 பிள்ளைகள் தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே உட்பட்ட விஷயங்களைத்தான் நம்மால் அறிய முடியும். கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால், படிப்படியாக உயர்ந்து 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 போனால் 36 தத்துவம் வரையும் போகலாம். அதற்கும் அங்காலே இருக்கிறவன் கடவுள். 5க்குள்ளே நின்று 5 மட்டும் அறிகிற நாங்கள் எங்கே, 36 தத்துவத்துக்கு அப்பால் இருக்கிற கடவுளுக்கே அவரை அறிவதிலே இருக்கக்கூடிய அருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை சொல்வதற்காகத்தான் அதை சொல்லுகிறார். அதற்கு மூன்று உவமை காட்டுகிறார், சொல்லுங்கள், படியுங்கள்.
அவர் நுண்மையினால் ஒப்பில்லாதவர் என்பதை நூலுணர் உணரா நுண்ணியோன் எனவும்
திருவாசகம் தான், அதுவும் அப்படித்தான். அதாவது அதுலதான் சொல்கிறான் நினைக்கிறேன், நூல் உணர்வு அறியா நுண்ணியோன் காண்க என்று ஒவ்வொன்றாக சொல்வான். இதெல்லாம் சொல்லிவிட்டு மணிவாசகர் சொல்வார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இதெல்லாம் இப்படிப்பட்ட பெருமாள் எனக்கு குருவடிவாக வந்தான், நான் கண்ணாலே கண்டேன் என்கிறான். இதெல்லாம் சொல்லவே, கண்ணால் ஞானம் கண்டேன் என்பது வேண்டாது கூறினார் என்ற குற்றத்துக்குரிய வசனம். அதாவது காண்பது என்பதே கண்ணால் தானே காண்பது குறையேன், கண்ணால் நான் மூக்கால் சுவாசித்தேன் என்று சொல்ல தேவையில்லை, வாயால் சாப்பிட்டேன் என்று சொல்ல தேவையில்லை. ஆகவே சுவாசித்தேன் என்றாலே மூக்கு தான், சாப்பிட்டேன் என்றாலே வாய் தான், அது கூட கண்டேன் என்றாலே கண்டான் என்று சொல்லலாம். ஆனால் மணிவாசகருக்கு தெரியாதவர் அல்ல, கண்ணால் யானம் கண்டேன் யான் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் நீ நம்ப மாட்டாய், நான் சொல்லுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீ நம்ப மாட்டாய், நான் சும்மா சொல்வதாக நீ நினைத்து விடாதே, நான் என்னுடைய இந்த புறக்கண்களாலேயே இந்த உண்மையை கண்டுகொண்டேன், சிவபெருமான் அதற்கு ஒளியூட்ட நான் கண்டுகொண்டேன் என்று பேசுவார். அப்பதான் இந்த விஷயம் பேசுகிறார், நூல் உணர்வு அறியா நுண்ணியோன் காக்க. நீ என்னதான் படித்தால், 1000 PhD முடித்து விட்டு வந்தாலும் கடவுளினுடைய புலியை கூட உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது, அவன் அருளே கண்ணாக காணின் அல்லாள், அவன் உனக்கு காட்ட நினைத்தாலே ஒழிய நீ என்னதான் கிட்டித்தனம் பண்ணினாலும் காண முடியாது. இதை படிக்கிற பொழுதுதான் பாருங்கள், இந்த அறிவானவம் உடைந்து விடுகிற இடங்கள், நாங்க ரொம்ப பெரிய ஆற்றல் தான் நேற்று கொண்டுருக்கோம், நமக்கு நாம் பட்டங்களும் சுட்டி கொண்டு அந்த வாரதி இந்த வாரதி என்று நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். இதை படிக்கிற பொழுதுதான் தெரிகிறது, அவன் எங்கே நிற்கிறான், அதனுடைய ஒரு துளியைத்தானும் காணுகிற அறிவில்லாத நாங்கள் நம்மை அறிவாளிகள் என்று பேசுகிறோம். அப்ப அவனை காணவே முடியாதென்றால் அவன் எதற்கு காண முடியாத ஒரு பொருள் இருந்தென்ன இல்லாமல் விட்டென்ன என்று கேள்வி பிறக்கும் என்பதற்காக சொல்லுகிறார், காணலாம், எப்போது காணலாம் என்றால் அவனுடைய அருளே எனக்கு கண்ணாக மாற வேண்டும், அவன் அருளே கண்ணாக காணினல்லாள் என்று இன்னொரு தேவாரத்திலேயோ எங்கேயோ வருகிற அடி
அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும்
கடவுள் எங்கெங்கெல்லாம் ஒழித்து நிற்கிறான் என்று அதுவும் திருவாசகர் பாடல் தான். பண்டே அந்த ஒன்றாவது சொன்னாரே என்ன, அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்றொன்றில்லை என்று அறிவொழித்தும் பண்டே கோயில்தோறும் இண்டே கோயில்தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம். அது எனக்கு அது தொடர்ந்து வருகிறதில்லையே, அது ரொம்ப கட்டாயம் நீங்கள் திருவாசகம் எது படிக்கிறீர்களோ இல்லையோ நாலு அகவல் கட்டாயம் படிக்கிறேன், நாலு அகவலுக்குள்ளே மொத்த திருவாசகமும் அடங்கி விடுகிறது. நான் திருக்குறள் சொல்லுகிறது போல அந்த நாலு கடைசி நான்கு அதிகாரத்துக்குள்ளே திருக்குறள் முழுக்க அடங்கி விடுவது போல அகவல் என்பது திருவாசகத்தை புத்தகத்தை திறந்துகிட்டால் நாலு மூன்று பாடல்கள் அகவல் பாடல்கள் என்று சொல்வது. அதிலே ஒன்று சிவபுராணம், அடுத்தது திருவண்ட பகுதி, போற்றி திருவகவை, கீர்த்தி திருவகவல் என்று நான்கு பகுதி, நான்கும் பாராயணம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதிலேதான் இந்த பகுதி வருகிறது. அந்த 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 பாடலியை சொல்லுங்கள், அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழிக்கும் என்று வருகிற அந்த வரி, எவ்வளவுதான் செய்தாலும் அதுக்குள்ளே அவன் மறைந்துதான் நிற்பான், அவனை காண்பதற்கு அவனருளாகிய கண்ணிருந்தாலே ஒழிய காண முடியாது என்ற உண்மையை சொல்லுங்கள்.
அவர் நுண்மையினால் ஒப்பில்லாதவர் என்பதை நூலுணர் உணரா நுண்ணியோன் எனவும் அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் எனவும் அவனருளே கண்ணாக காணினல்லால் எனவும் வரும் திருவாக்குகளாலும் அறிக இடைவிடாது தீமையை
சேலே ஒரு வரி அதிலே வரும், உணரா நுண்ணியோன் காண்க என்பது படிப்பாளே காணும். நமக்கு அகக்கரணங்கள் நான்கு இருக்கின்றன, என்ன என்று உங்களுக்கு தெரியும், மனம் புத்தி அகங்காரம் சித்தம். சித்தம் என்பதுதான் அதிகூடிய அந்த அறிவை தரிசிக்கிற நுண்மையான கருவி. அந்த சித்தத்தை கூட கடவுளாலே கடவுளை அறியும், சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்று அதே திருவாசகத்திலே வரும். அந்த சித்தத்துக்கு கீழே அவதையாலே கூட இறைவனை தொட முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கிறான் சேட்சியன் காண்க என்பார். ஆகவே அப்படிப்பட்ட கடவுள் நம்மாலே நம்முடைய இந்த பொறி புலன்களாலே காண முடியாத கடவுள் என்பதை விளங்கப்படுத்தி இந்த இடங்களை சொல்லுகிறார்.
இடைவிடாது தீமையே செய்து வரும் உயிர்களுக்கும் இறுதியிலே தமது திருவடியாகிய ஞானானந்த பெருவாழ்வை கொடுப்பவர் ஆதலால் சிவபிரானது பேரருள் ஒப்பில்லாததேயாம். இப்பேரருள் உடைமை அலுப்ப சக்தி எனப்படும்.
இதெல்லாம் இந்த அவருடைய கலை சொற்கள். அதாவது இந்த பேரருளுடைமை பேரருளுடைமை என்று ஒவ்வொரு முறையும் சொல்ல மாட்டார்கள். இறைவனுடைய அலுப்ப சக்தி என்று இனி சொன்னால் நான் நிச்சயமாக மறந்து போகிறேன், நீங்கள் நினைப்பு வைத்து சொல்லுங்கள். அலுப்ப சக்தி என்பது இறைவனுடைய பேரருளுடைமையை குறிக்கின்ற ஒற்றை.
நம்மை பற்றி இருக்கும் மாணவ பிணி நீங்கிய பின்பே நாம் அவரை அடையலாம். அளவில்லாத காலம் நாம் முயற்சி செய்தும் இன்னும் ஆணவ பிணி நம்மை விட்டு நீங்கவில்லை. ஆதலால் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்றார். அவரை நாம் பெற வேண்டுமாயின் சிவத்தொண்டு, சிவபூசை, தவம், சபம், தியானம் முதலாக வேத ஆகமங்களிலே விதிக்கப்பட்டவைகளை முழு மனத்தோடு வழிபாடு செய்தல் வேண்டும். அதோடு முடியுதுங்கய்யா.
இல்லையே, நீங்க அது பரவாயில்ல, ஒரு இப்படி மாறுபடுறதுல ஒண்ணும் தப்பில்லை. ஒண்ணு நாங்கள் வேண்டாத ஒன்றை படிக்க தொடங்கவில்லை, படித்துக் கொண்டிருக்கிறோம். அது சின்ன சோர்வு, அதுல ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது பேற்றின் அருமை என்று சொன்னதுக்கு அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், ஆணவ துணி முற்றாக நீங்கிய பிறகுதான் அவனை நாம் அனுபவிக்க முடியும், பெற முடியும். ஆணவ துணி லேசிலே போகிற காரியம் இல்லை, அது நமக்கு தெரிகிறது. என்னதான் படித்தாலுமே அது ஆணவ பிணியில இருந்து விடுபடுவது என்பது முடியாத காரியம் என்பது எங்கேயும் நான் என்கின்றது வந்து முனைந்து பிறகு எனது என்பது ஆகி இந்த உலகத்திலே நாம் படுகிற உழற்சி என்கின்ற ஒன்றை நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். அப்போதே ஆணவ பிணி ரொம்ப கொடுமையானது, அதிலிருந்து விடுபட வேண்டும். ஆகவே பெற்றினருமை என்றார். இப்போ உரையாசிரியர், அப்படியானால் ஆணவ பிணியில இருந்து விடுபடுவது எப்படி? அது ரொம்ப கடினமான விஷயம் என்றால் விடுபடவே முடியாதா என்றால் விடுபட முடியும். அப்படி இல்லாவிட்டால் அருளல் என்று ஒரு தொழில் இருக்காது. இந்த விடுபடுதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய அனுபவ ஞானம் கொண்டு உரையாசிரியர் சொல்லுகிறார். என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று படியுங்கள்.
நம்மை பற்றி இருக்கும் ஆணவ பிணி நீங்கிய பின்பே நாம் அவரை அடையலாம். அளவில்லாத காலம் நாம் முயற்சி செய்தும் இன்னும் ஆணவ பிணி நம்மை விட்டு நீங்கவில்லை. ஆதலால் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்றார். அவரை நாம் பெற வேண்டுமாயின் சிவத்தொண்டு, சிவபூசை, தவம், சபம், தியானம் முதலாக வேதாகமங்களிலே விதிக்கப்பட்டவைகளை முழு மனத்தோடு வழிபாடு செய்தல் வேண்டும்.
அதாவது ஆணவ பிணி நீங்கி இறைவனை நாம் அடைய வேண்டுமானால் செய்ய வேண்டியவற்றை சொல்கிறார். என்றால் நாமத்தை, உரை நாமத்தை திரும்பி திரும்பி சொல்வது. என்னென்ன ஒவ்வொன்றாக சொல்லுங்கள்.
ஆணவ பிணி நம்மை விட்டு நீங்கவில்லை, ஆதலால் பேற்றின் அருமைக்கு ஒப்பின்மையான் என்றார். அவரை நாம் பெற வேண்டுமாயின் சிவத்தொண்டு,
முதலாவது சிவத்தொண்டு வாழ்க்கையினுடைய எங்காவது ஒரு பகுதியிலே அதை ஆரம்பிக்க வேண்டும். சிவத்தொண்டு என்பது இறைவனுக்கு நாம் தொண்டு செய்தல். ஆகவே சிவத்தண்டு என்பது ஆணவம் நீக்குவதற்கான வழிகளிலே ஒன்று. இரண்டாவது
சிவபூசை.
சிவபூசை செய்து பழக வேண்டும். சிவபூசை பற்றி பின்னாலே சிவஞான சித்தியாரிலே விரிவாக சொல்லப் போகிறார். சிவபூசை என்பது என்ன என்று நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறது. சிவபூசை என்பது எல்லாம் சித்தியார் படித்து தான் செய்ய வேண்டும் என்று அவசியம். ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்கள், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை காரியங்களை சிவனுக்கு அர்ப்பணித்து செய்வீர்களானால் அது சிவபூசையாக மாறிவிடும். அதுதான் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் என்பார்கள். எதை செய்தால்? நீங்கள் குளிக்கிறீர்களா? சிவபெருமானுக்கு குளிக்க வாக்குறீர்கள். இப்ப என்ன சொல்றது, அபிஷேகம் செய்தீர்கள் என்று நினைத்துக் கொண்டு தலையிலே தண்ணீர் பார்த்தீர்களானால் அது சிவபூசையாக மாறிவிடும். சாப்பிடுறதுக்கு உடை மாற்றுகிறீர்களா? சிவனுக்கு உடை மாற்றுகிறேன் என்று நினைக்கிறீர்களானால் சிவபூசையாக மாறும். நான் சொல்வது ரொம்ப இந்த என்ன புத்தகங்கள் விதைக்கிற பொழுது ஏதோ சொல்றாங்க, எளிய பதிப்பு என்றாங்க, அது மாதிரி ரொம்ப சுலபமான வேலை சொல்றேன். அது போல சாப்பிடுகிறீர்களா? சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணுகிறேன் என்று நீங்க எண்ணத்தையும் வெட்டலாம். அது சிவபெருமானுக்கு கொடுக்கறதாக நினைச்சு செய்துவிட்டால் அது சிவபூசையாக மாறும். அப்படி ஒவ்வொன்றையும் சிவனுக்காக அர்ப்பணித்து அர்ப்பணித்து செய்யப்படுகினாலே சிவபூசை பயிற்சி வந்துவிடும். நான் அறிவாலே சொல்லவில்லை, அனுபவத்தாலே சொல்லுகிறேன். முதல் கொஞ்ச நாளைக்கு செய்து பழக வேண்டும். அது என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வார், இந்த பழக்க வழக்கம் என்ற சொற்றொடருக்கு விளக்கம் சொல்லுவது, நல்லவோ நல்லவையோ தீயவையோ கொஞ்ச நாளைக்கு பழகினீர்களானால் பிறகு வழக்கமாக மாறிவிடும். பழக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் வித்தியாசம் கருகிறபோது அது தெரிந்து செய்வது பழக்கம், தெரியாமலே செய்ய தொடங்குவது பழக்கம். கொஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒன்றை தெரிந்து செய்ய தொடங்கினால் பிறகு தெரியாமலே செய்ய தொடங்கிவிடும். மற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் அமைச்சி வாயவே, அது வழக்கம். மறந்தாலும் நாக்கு சொல்லி கொண்டு இருக்கும் எங்களை அறியாம. அதுபோல இறைவனுடைய நாமத்தை இறைவனுடைய வழிபாட்டை பழக வேண்டும். கொஞ்ச நாளைக்கு செய்தீர்களானால் பிறகு நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாது. இது ரொம்ப சுலபமான வழி. அதாவது இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்குமாக இதை சொல்லுகிறேன். இப்ப இது சில விஷயங்கள் சொன்னால் நாங்கள் விடுபட முடியாது, அதுக்காக தான் நான் இப்படி அழுத்தி அழுத்தி சொல்வதற்கு காரணம். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சில நினைக்காத என்றாலே சிலது நினைப்புக்கு வரும். ஒரு வைத்தியர் மருந்து கொடுக்கிற பொழுது உறங்க நினைக்காமல் இந்த மருந்து குடிக்க வேணும் என்பதுதான் பத்தியம் என்றாராம். மருந்தை கொடுத்து பத்தியம் சொல்கிற பொழுது குரங்க நினைக்கப்படாத இதை குடிக்கிற பொழுது என்றாராம். இதை இவர் சொல்லாமல் இருந்திருந்தால் அவன் குரங்க நினைக்க போறதே இல்லை. இவர் இதை சொன்னதாலே மருந்தை கையில் எடுத்தோடனே குரங்கு தான் ஞாபகத்துக்கு வருகிறான். சொல்லாமல் இருந்தா ஏன் மருந்து குடிக்கிறவனே குரங்க நினைக்க போறான். இவர் சொன்னதாலே மருந்து போத்துல கையில எடுத்தோன்னே குரங்கு ஞாபகத்துக்கு வந்து அவன் குரங்கில அந்த மருந்தை குடிக்க முடியாது. சில விஷயங்களை குறிப்பிட்டு விட்டான் அது எப்படியும் அந்த நேரத்துல வந்து புத்தியில அடித்துக்கொண்டே இருக்கு. நீங்கள் இப்ப நாளையில இருந்து குளிக்கிற பொழுதும் உங்களுக்கு நான் ஞாபகத்துக்கு வருகிறேன் ஐயா சொன்னார். தலையிலே தண்ணி வார்க்கிற பொழுது சிவனுக்கு வாக்குறதான் ஏற்றுக்கொண்டான். உங்க உடம்பு சிவமா போய்விடும். உணவு உணவுகிற உணவு சிவ உணவு இறைவனுக்கு படைக்கிற பிரசாதமாக மாறிடும். இப்படி பழகி கொண்டு வந்தோமானால் சிவபூஜை கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இந்த இதை நான் இதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், சிவபூஜையை பல பேர் ஒரு வேலையாக செய்தார். ஏனென்றால் தத்துவ நூல்கள் அதை சொல்லுகின்றன, எப்படி எப்படி பூஜை செய்ய வேண்டும். அதுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட சில பேர் சொல்ற பொழுது நான் பெருமையாக, எனக்கு நான் ஒரு சிவபூஜைக்காரன், எனக்கு எப்படியும் சிவபூஜை செய்ய ஒரு 3 மணி நேரம் வேணும் என்று சொல்வார். இது ஒரு ஒரு பெருமையான விஷயமாக சொல்வார்கள். எனக்கு அதுல பெரிய அளவுல உடன்பாடு இல்லை. அது சட்டப்படி செய்வதற்கு அவ்வளவு நேரம் போகலாம் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லாமலும் கண்ணப்பனும் சிவபூஜை தான் செய்தான். அந்த பூஜை தான் இறைவனாலே வேகமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே நான் சொல்லுகிற முறை என்பது சிவபூஜையை எளிமையாக செய்கிறது. எதை செய்தாலும் இறைவனுக்கு போடு, இறைவன் செய்வதாக நினைத்துக் கொண்டு செய்கிறேன். அதாவது இரண்டாவது முறை ஆணவம் முனைப்புக்கிடுவதற்கு இரண்டாவது முறை சிவபூஜை செய்வது. 3வது
தவம்,
அவனை நினைந்து தவம் இருப்பது. தவம் என்பது என்ன என்று கேட்டதற்கு திருவள்ளுவர் பதில் சொல்லுகிறார்,
உற்ற நோய் நோன்றல்
உயிர்க்கு உருகன் செய்யாம அதே தவத்தின் உண்டு. உதாளுக்கு மேலே இதுகளெல்லாம் வரைந்து கொண்டதுக்கு இன்னொருத்தால் பிறந்தாலும் வர முடியாது. என்ன சொல்வார் என்றால், உனக்கு வருகிற துன்பத்தை தாங்கிக்கொள், இன்னொருவனுக்கு துன்பம் செய்யாதே, இதுதான் தவம். தவத்துக்கு இதை விட எந்த சமயத்தில் எந்த மொழியிலாவது யாராவது ஒருவர் விளக்கம் சொல்ல முடியுமா? இவ்வளவு யதார்த்தமான உண்மையே அதுதான். அப்ப நாங்கள் விரதம் இருக்கிற பொழுது பட்டினி இருக்கிறோமே பசி இருக்கிறோமே இதெல்லாம் என்னத்துக்கு என்றால் 2, 1 இந்த பசி பட்டினியாலையெல்லாம் கடவுள் ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டார். தன் பிள்ளை பட்டினி கிடப்பதை பார்த்து ஒரு தாய் மகிழ்ந்தால் அவள் தாயே இல்லை. ஆகவே நாங்கள் பட்டினி கிடக்கிறதை பார்த்து இறைவன் மகிழ மாட்டான். நாங்கள் ஏன் பட்டினி கிடக்கிறோம் என்றால் விரத நாளிலே எனக்கு துன்பம் வரும் என்று நிச்சயம் இல்லை. பசி முதலியவற்றால் துன்பம் உண்டாக்கி கொண்டு அதை தாங்கி பழகுவதுதான் விரதம். பசியல்ல விரதம், அதை தாங்கி பழகுவதுதான் விரதம். அப்போ அது ஒன்று. மற்றவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது, அது நான் நினைத்து செய்யலாம். ஆகவே இந்த ரெண்டும் தான் தவம் என்கிறார். ஆகவே தவம் செய்வதனாலேயும் ஆணவத்தை ஆணவத்தினுடைய முனைப்பை குறைக்கலாம்.
சபம்,
அது அவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப ஜபித்தல், அதுதான் ஜபம்.
தியானம்,
அவனை மனதுக்குள்ளேயே தரிசித்தல், இதுதான் தியானம். இது கூட பயிற்சியிலே பண்ணலாம் பாருங்க. அதாவது சிவபூசையை அகப்பூசையாக செய்து பழக வேண்டும். இப்போ நீங்கள் வழக்கமாக போகிற ஒரு கோயில் இருக்கும், அது உங்கள் குல தெய்வமாக ஏதோ ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் மூலஸ்தானத்திலே நின்று வாசலிலே நின்று அந்த பஞ்சாலத்தை காட்டுகிற பொழுது அந்த தெய்வத்தை தரிசித்து உங்களுக்கு பழக்கம் இருக்கும் அல்லவா? வீட்டிலே இருக்கிறீர்கள், நீங்கள் இப்ப சென்னைக்கு வந்து விட்டீர்கள், உங்க ஊரை விட்டு சென்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் இப்ப வகுப்பு நடக்கிற பொழுதே ஒரு நிமிஷம் கண்ணை மூடினால் அந்த சாமி உங்கள் மனதுக்கு வரும். தியானம் என்பது அந்த மனதுக்குள்ளே அந்த வடிவத்தை கொண்டு வருவது, பிறகு அதை நீண்ட நேரம் நீட்டி செய்வது, அதுதான் தியானம். ஆகவே இறைவனை மனதுக்குள்ளே வடிவித்து அதையே முதல் உங்களுக்கு தானே நீங்கள் படித்திருக்கீர்களே, உருவ வழிபாடு செய்து அருவ வழிபாடு செய்து பிறகு அருவ வழிபாடு செய்யலாம். முதலிலே உருவமாக மனதிலே நிக்க வைத்தாலே அதற்கு பேர் தியானம் தான், அது தியானம்.
சிவத்தொண்டு, சிவபூசை, தவம், சபம், தியானம் முதலாக வேதாகமங்களிலே விதிக்கப்பட்டவைகளை முழு மனத்தோடு வழுவாது செய்தல் வேண்டும்.
ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். ஒன்று முழு மனதோடு செய்ய வேண்டும். இந்த மனிதர்களுக்கு இருக்கிற கெட்டித்தனத்தை பாருங்கள், ரொம்ப சின்னனா சொல்றது மாதிரி பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுத்து போவாங்க. நாங்கள் அரை மனதோடு தான் இதெல்லாம் செய்வோம், இனி வகுப்பு முடிய போகணும், அடுத்து அடுத்ததாக இன்ன வேலைக்கு போகணும் என்று நினைச்சுக்கொண்டுதான் வகுப்பிலே இருப்போம். அதுதான் அந்த அரை மனம். முழு மனத்திலே இருக்கிறவனுக்கு நேரம் போறதே தெரியப்படாது, அதுதான் முழு மனம். முழு மனதோடு அதுக்கு என்ன சொல்கிறார், தொடர்ந்து
முழு மனத்தோடு வழுவாது செய்தல் வேண்டும்.
வழுவாது செய்தல் என்பது தொடர்ந்து செய்தல். எப்பவும் நல்ல பழக்கங்களுக்கு இது ஒரு அடிப்படை. நீங்கள் 10 நல்ல பழக்கம் வைத்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதாவது அது நீங்கள் சாதாரண வாழ்க்கையிலும் சரி இந்த பக்தி வாழ்க்கையிலும் சரி, நான் 100 விஷயம் கடைபிடிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் ஒரு அவசியம் இல்லை. 1 விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிக்கும். நான் சும்மா ரொம்ப சாதாரணமா சொல்கிறேன், காலை 6 மணிக்கு எழும்பி குடித்து சுவாமிக்கு பூ வைக்கிறேன் என்று ஒரு வழக்கம் வைத்திருக்கிறீர்களா? அப்படி வைத்திருந்தால் அதை எங்கு போனாலும் செய்ய வேண்டும். இதுதான், இது ஒரு பழக்கம் போதும், அது பல பழக்கத்தையும் கொண்டு வந்துவிடும். ஒன்றை வலுவாது செய்ய வேண்டும். அதனாலதான் திருக்குறளே சொல்லுகிற பொழுது உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்கும், பெண்ணுக்குரிய லட்சணம் சொல்லுகிற பொழுது தற்காத்து தற்கொண்டாட்பணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண்ணுக்கு பெருமலர் உரை எழுதுகிற பொழுது எழுதினார் கடைப்பிடி உடையாளா இருத்தல் என்று எழுதினார். கடைப்பிடித்தல் என்ற சொல்லுக்கே கடைசி வரை பிடித்தல் என்பதுதான் அர்த்தம். ஒன்றை தொடங்கிவிட்டு நாங்கள் எல்லாம் எங்களுடைய பழக்கம் எல்லாம் 2 நாள் செய்வோம், 3ஆம் நாள் இன்றைக்கு எனக்கு அது வந்து விட்டது, டிவியில நாடகம் வந்து விட்டது, நான் ஊருக்கு போக வேண்டியிருக்கிறது. அப்ப ஊருக்கு போனால் எப்படி இதை செய்வதுன்றா, மனதாலே செய். மனமும் உன்னுடைய உறுப்புகளிலே ஒன்றுதானே, வெளியில இருந்த கட்டாயம் கையிலே எடுத்து பூ புடுங்கி வைக்க வேணும் என்று அவசியம் இல்லை. ரயிலே போக வேண்டிய வந்து விட்டதா, மனதாலே பூ புடுங்கி அதே சுவாமிக்கு மனதாலே வை பூ வைத்ததாகி. இந்த நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அவர்கள் அழுத்தி சொல்கிறார். இவையெல்லாம் ஆணவ முனைப்பை கெடுக்க செய்யும். ஆணவ முனைப்பை கெடுப்பதுதான் பேற்றின் அருமை. நாம் குரலோடு ஒப்பிடு வருகிற பொழுது அங்க வந்து இதிலே ஒரு நான் ரொம்ப ரசித்த விஷயத்திலே ஒன்று, ஆணவ முனைப்பு கெடுவதற்கு சொன்ன இந்த விஷயங்களுக்குள்ளே தத்துவ படிப்பு இல்லை. பாருங்கள், சொன்னார், ஜபம் சொன்னார், தவம் சொன்னார்,
தியானம் சொன்னார்,
சித்தாந்தம் படித்தால் ஆணவ முனைப்பு கெடும் என்றதை அவரே சொல்லவில்லை. அதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இதாலே ஆணவம் வளர்ற வாய்ப்பு இருக்கிறதே தவிர குறைகிற வாய்ப்பு மிக குறைவு. இது எதற்கு பயன்படும் என்று கேட்டால், இப்படி இதை தெரிந்து கொள்வதற்கு இது பயன்படும், அவ்வளவுதான். அதை கரண்டியாலே எடுத்து சாப்பிடலாமே தவிர கரண்டியை சாப்பிட முடியாது. அது நன்றாக சித்தாந்தம் ஒரு நல்ல உணவை நமக்கு வாய்வரையும் கொண்டு வந்து தரும், அதனாலே வர பயன் விளையாது. அதனாலேதான் ஆணவ உணர்ப்பு கெடுகிற விஷயத்தை அடுக்கிற பொழுது தத்துவ ஞானம் என்பதை அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்த அளவிலே நீங்கள் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதோடு முடியுதுங்க இந்த பாட்டு, 3வது குரல் முடிஞ்சிச்சு. சைவ பரியாது
சரி, நேரமும் பெரும்பாலும் முடிந்தது என்று நினைக்கிறேன். ஆகவே நாளைக்கு 4வது குரல் படைப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.